அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 17 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் நரேந்திர மோடி மே மாதம் 20 அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சந்திக்க இருக்கும் பொருளாதார சவால்கள் குறித்த ஓர் அலசல்,
பொருளாதார வளர்ச்சி கடந்த 2-3 வருடமாக குறைந்திருக்கிறது, அதை உடனடியாக அதிகப்படுத்த வேண்டும். அதே போல் அண்மை காலங்களில் விலைவாசி அதிகமாக இருக்கிறது, அதற்கு பணவீக்கத்தை குறைப்பதற்கு அவர் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வந்திருக்கும் நிலையில் அவருக்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கும் இடையிலான உறவு எத்தகையதாக இருக்கும் என்பது குறித்து இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரியான தயான் ஜெயதிலகாவின் கருத்துக்கள்,
மிஸ்டர் மஹிந்த ராஜபக்ச அண்ட் மிஸ்டர் மோடி ஆர் போத் கட் ஃப்ரம் தி சேம் ஹோம் ஸ்பன் ஐடியாலஜிக்கல் க்ளாத், சோ ஐ திங்க் தேர் வாஸ் எ நேச்சுரல் அஃபினிட்டி பொலிட்டிக்கலி அண்ட் ஐடியாலஜிக்கலி அண்ட் ஈவன் பர்சனலி.
மற்றும் தமிழக செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி, சாதாத்.
போகோஹராம் இஸ்லாமிய ஆயுதக் குழுவினரின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பது தொடர்பில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வரும் மாநாட்டில் அந்த ஆயுதக் குழுவினர் முழு மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க பிராந்தியங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் போகோஹராம் ஆயுதக்குழுவை கையாளக்கூடிய விதத்தில் நைஜீரிய பாதுகாப்பு படை கட்டமைக்கப்படவில்லை என்று கூறினார்.
The Nigerian security forces have not been well structured for this kind of thing and this has been shown by the fact that the problem
Nigeriaவும் கேமரூனும் இந்த விடயத்தில் நெருக்கமாக சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆயுதக் குழுவினருக்கு அல் கைதா அமைப்புடன் உள்ள தொடர்புகள் நிரூபணமாக இருப்பதாக கூறியிருக்கின்ற பிரான்ஸ் மற்றும் நைஜீரியாவின் அதிபர்கள் பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதற்கும் இணங்கியுள்ளனர்.
கேமரூனின் வடக்கே சீன சாலை கட்டுமான தொழிலாளர்கள் தங்கியிருந்த முகாம் ஒன்றில் நடந்த தாக்குதலை அடுத்து அங்கிருந்த சீன தொழிலாளர்கள் 10 காணவில்லை. இஸ்லாமியவாத குழுவான போகோஹராம் வலுவாக இருக்கின்ற வடகிழக்கு நைஜீரியாவை ஒட்டிய கேமரூனின் எல்லைக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் வேறொருவர் காயமடைந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கேமரூனிய பாதுகாப்பு படையினருக்கும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் இடையில் உக்கிரமான துப்பாக்கி சண்டை நடந்தது என அப்பகுதியில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே எல்லைக்கு மறுபக்கம் நைஜீரியாவில் போகோஹராம் ஆயுததாரிகள் என்று சந்தேகிக்கப்படுவோர் நடத்திய தாக்குதலில் 11 கொல்லப்பட்டிருப்பதாக சம்பவத்தை கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர்.
பிரிட்டனில் ஆங்கிலம் பேச தெரியாத வெளிநாட்டு குடியேறிகள் பிரிட்டிஷ் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கின்ற போது தேவைப்படுகின்ற ஆங்கில மொழி பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக காட்டும் ஆவணங்களை பணத்திற்கு வாங்குகின்ற நிலைமை உள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் விசாரித்து வருகிறது. $840 பணத்திற்கு இந்த பரீட்சை சான்றிதழ்கள் வெளிநாட்டு குடியேறிகளுக்கு விற்கப்படுவதாக பிரிட்டிஷ் நாளிதழ் ஒன்றில் அண்மையில் தெரிய வந்தது. பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் எந்த ஒரு வகுப்பிலோ பரீட்சையிலோ பங்கெடுக்காமல் அவர்களுக்கு பதிலாக மொழி கல்வி வழங்குகின்ற நிறுவனம் ஒன்று போலியான பரீட்சார்த்திகளை தயார்படுத்தி அவர்களை வாய்மூல பரீட்சைக்கு அனுப்பிவிட்டு தாமாகவே எழுத்து மூல பரீட்சைக்கான விடைகளை எழுதிவிடுவதாக அந்த புலனாய்வு செய்தியில் கண்டறியப்பட்டிருக்கிறது.
போஸ்னியாவிலும் செர்பியாவிலும் கடந்த 100 இல்லாத மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் இதுவரை குறைந்தது 20 உயிரிழந்திருக்கின்றனர். மொத்த ஊர்களே காலி செய்ய வேண்டி வந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்விடங்களை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கிறது. 3 பெய்யக்கூடிய மழை 1-2 பெய்ய நிலச்சரிவுகளில் வீடுகள் புதையுண்டிருக்கின்றன. 20 முன்பு இங்கே புதைக்கப்பட்டிருந்த நிலக்கண்ணி வெடிகள் வெளியே வந்து ஆபத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. சவா ஆற்றில் புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கு மேலும் பாதிப்பை உண்டாக்கலாம் என செர்பியாவின் பிரதமர் அலெக்சாண்டர் வியூசிச் எச்சரித்திருக்கின்றார். பாகிஸ்தானில் மத நிந்தனை குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருந்த சிறுபான்மை மதப்பிரிவு ஒன்றைச் சேர்ந்த 65 பெரியவர் ஒருவரை 11 பையன் ஒருவர் காவல் நிலையத்துக்குள் நுழைந்து சுட்டுக் கொண்டிருக்கிறார். பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் கலீல் அகமது என்ற அந்த முதியவர் காவல் நிலைய அறை ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அந்த பையனால் சுடப்பட்டிருக்கிறார். சுட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
துருக்கியில் 4 முன்னர் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் நடந்த நாட்டின் மிக மோசமான தொழில்தள விபத்தில் சிக்கியவர்களின் கடைசி 2 சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் மீட்பு பணிகள் முடிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு துருக்கியில் உள்ள சோமா நிலக்கரி சுரங்கத்தில் நடந்த இந்த விபத்தில் மொத்தமாக 301 பேர் பலியானதாக அங்கு சென்றிருந்த எரிசக்தித்துறை அமைச்சர் தானீர் இல்தீஸ் கூறினார். நிலத்துக்கடியில் மிகவும் ஆழத்தில் நடந்த வெடிப்புச் சம்பவத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. தகுந்த முன்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போதிய அக்கறை எடுக்காமையே இந்த விபத்து காரணம் என்று கூறிய நிலையில் துருக்கி எங்கிலும் எதிர்ப்பலைகள் உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியரங்கத்தில் இன்றும் நீண்ட இந்திய கண்ணோட்டம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் நரேந்திர மோடி 20 May அவரது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை மாபெரும் வெற்றிக்கு கொண்டு சென்ற நாட்டின் புதிய பிரதமராக வரவிருக்கும் நரேந்திர மோடி இன்று இந்திய தலைநகர் தில்லி வந்தடைந்த பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுடன் வாரணாசிக்கு சென்றுள்ளார். அங்கு பாபா விஸ்வநாத் தர்ஷன் மற்றும் கங்கா ஆர்த்தி ஆகிய சடங்குகளை முடித்த பிறகு மக்கள் கூட்டத்திற்கு அவர் உரையாற்றுகிறார். இன்று காலை புதுதில்லி விமான நிலையத்திலிருந்து பெரிய வெற்றி ஊர்வலமாக நரேந்திர மோடி பாஜக கட்சி தலைமையகத்தை வந்தடைந்தார். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாஜகவின் கொடியை அசைத்தபடியும் கோஷங்களை எழுப்பியபடியும் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேளதாள இசைக்கருவிகள் முழங்க கொண்டாட்டங்கள் களைகட்டி வரும் தில்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நரேந்திர மோடியை பிரதமராக முறைப்படி தேர்ந்தெடுக்கும் பாஜகவின் நாடாளுமன்ற குழு கூட்டம் எதிர்வரும் 20 அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நரேந்திர மோடி, மூத்த தலைவர்கள் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் பங்கேற்றனர். எதிர்வரும் 20 அன்று நடைபெறும் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மற்ற கட்சிகளும் கலந்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவிற்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பதவியேற்பு விழாவிற்கான தேதி குறித்து ஊடகங்களில் பல செய்திகள் வருகின்றன, ஆனால் அவையெல்லாம் உண்மையல்ல. பாராளுமன்ற குழு கூட்டத்தில் நரேந்திர மோடி முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே பதவியேற்பு விழாவிற்கான தேதி முடிவு செய்யப்படும் என்றார் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் முறைப்படியாக தனது ராஜினாமா கடிதத்தை இன்று கையளித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் முறைப்படியாக தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இருந்தபோதும் மத்தியில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு புதிய பிரதமர் பதவி ஏற்கும் வரை காபந்து பிரதமராக மன்மோகன் சிங்கை பொறுப்பில் நீடிக்க பிரணாப் முகர்ஜி கேட்டுக்கொண்டார். முன்னதாக இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 15th மக்களவையை கலைப்பது தொடர்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் மன்மோகன் சிங் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். இந்நிலையில் நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து விலகும் மன்மோகன் சிங் இந்திய தொலைக்காட்சியில் இன்று காலை நாட்டு மக்களுக்கு பிரதமராக தனது கடைசி உரையை ஆற்றியுள்ளார். மக்களின் தீர்ப்பை அனைவருமே ஏற்கவும் மதிக்கவும் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், நடந்து முடிந்த தேர்தல்கள் இந்தியாவில் ஜனநாயகத்தை மேலும் ஆழமாக வேரூன்ற செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். தனது வாழ்க்கையும் பதவிக்காலமும் எப்போதுமே ஒரு திறந்த புத்தகமாக இருந்து வந்துள்ளது என்றும், தன்னால் முடிந்த அளவுக்கு தனது கடமைகளை உண்மையுடன் ஈடுபாட்டுடனும் தான் ஆற்றி வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழலில் திங்கட்கிழமை நடைபெறும் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறினார்கள். கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், பி சிதம்பரம், அஜய் மாக்கான், அம்பிகா சோனி, திக்விஜய் சிங், குலாம் நபி ஆசாத், ஏ கே அந்தோனி, எஸ் எம் கிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் இனி கட்சியில் யாரையெல்லாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். இந்தியாவின் பிரதமராக விரைவில் பதவியேற்க இருக்கும் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு சந்திக்கும் முக்கிய பொருளாதார சவால்கள் என்ன என்பது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொருளாதார பேராசிரியர் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பல இருக்கின்றன. ஒன்று, பொருளாதார வளர்ச்சி கடந்த 2-3 வருடமாக குறைந்திருக்கிறது, அதை உடனடியாக அதிகப்படுத்த வேண்டும். அதேபோல் அண்மை காலங்களில் விலைவாசி அதிகமாக இருக்கிறது, அதில் பணவீக்கத்தை குறைப்பதற்கு அவர் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பொது தேர்தலில் குறிப்பாக இளைஞர்களின் ஓட்டுகள் பல அவருக்கு சென்றிருக்கின்றன. பொதுவாகவே இந்திய இளைஞர்கள் அதிகமான வேலை வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் எதிர்நோக்கியுள்ளனர். ஆகவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பொருளாதாரம் துரிதமாக வளர்வதற்கும் அதற்கான திட்டங்களும் இப்பொழுது தேவைப்படுகின்றன. என்னை பொறுத்தவரை இந்த மூன்றுமே மிக உடனடியாக அவர் சமாளிக்க வேண்டிய சவால்களாக இருக்கும்.
இந்த மூன்று சவால்களை அவர் எதிர்கொண்டு சமாளித்து தீர்வு காண வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும், அதை செய்வதற்கு அதில் அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்வார்?
இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருள் உற்பத்தி, குறிப்பாக இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற பொருள் உற்பத்தி என்ற நிலைக்கு இன்றைய சந்தை பொருளாதாரம் நம்மளை இட்டு சென்றிருக்கிறது. இதிலிருந்து ஒரு தீர்வாக தான் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராம பகுதிகளில் UPA 2 என்ற அரசால் வழிமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அதிலும் பெரிய அளவில் இப்பொழுது ஊழல்கள் நடந்திருப்பது தெரிகிறது. பெரிய அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை அந்த திட்டத்தினால். ஆகவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டிய ஒரு சூழல் திரு நரேந்திர மோடிக்கு உண்டு. அதேபோல் உணவு பாதுகாப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய அல்லது அதில் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் உள்ளன, அதையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சிறப்பான எளிதான வரி அமைப்பு திட்டங்கள் தேவைப்படுகின்றன. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்பது உடனடியாக செயல்படுத்த வேண்டும். டைரக்ட் டாக்ஸஸ் கோட் என்பதனையும் செயல்படுத்த வேண்டும். இதில் எல்லாவற்றிலுமே அரசியல் சிக்கல்கள் நிறையாக இருக்கின்றன. அவற்றை மோடி எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
என்ன விதமான அரசியல் சிக்கல்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
உதாரணமாக, GST என்பது மத்திய மாநில அரசுகளின் பொருட்கள் பணிகள் மேல் உள்ள வரி அமைப்புகளை ஒருங்கிணைப்படுத்துவது. இதில் பல மாநில அரசுகள் தங்களுடைய வரி விதிக்கும் அதிகாரங்களை இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே மாநிலங்கள் இதை எதிர்க்கின்றன. ஆகவே எல்லா மாநிலங்களையும் ஒப்புக்கொள்ள செய்து ஒரு GST கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் உருவாக்க வேண்டிய கட்டாயம் மோடிக்கு உள்ளது. இது ஒரு அரசியல் சவால். அதே போல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் மாநில அரசுகள் தங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்கின்றன. அதே நேரத்தில் அதிக அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை மட்டுமே மத்திய அரசு செலவு செய்ய வேண்டும் என்பதும் ஒரு அரசியல் சிக்கல்தான். இதே போல் உணவு பாதுகாப்பு திட்டத்திலும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன. உதாரணமாக, தமிழகம் இதை எல்லோருக்கும் சமமாக செல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு திட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் மத்திய அரசோ அல்லது மோடியோ இது வந்து குறிப்பாக ஏழைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செயல்படுத்தலாம். ஆகவே இதை செயல்படுத்துவதிலும் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு முறை ரொம்ப சுமூகமாக இருந்தால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும்.
சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆர். சீனிவாசன். அதே போல மோடி தலைமையிலான இந்திய அரசு எதிர்கொள்ளக்கூடிய அந்நிய நாடுகளுடனான வெளியுறவு கொள்கையில் என்ன விதமான சவால்களை அந்த எதிர்கொள்ளும் என்று டெல்லியில் இருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தெற்காசியவியல் துறையின் பேராசிரியர் பி. சகாதேவன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
திரு நரேந்திர மோடி இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு அங்கம் வகித்தவர் அல்ல. மாநில அளவில் அவர் பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். வெளியுறவு கொள்கைகளை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறார், என்ன எந்த விதமாக கையாளப் போகிறார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் என்பது வந்து அலுவலர்கள் உள்ள ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு விஷயம். அதனால் வெளியுறவு கொள்கையை இவர் முதல் கட்டமாக வந்து முக்கியமாக வந்து இவருக்கு உதவி செய்ய போகிறவர்கள் வந்து அலுவலர்களுக்காக. ஆனால் முக்கியமான ஒரு வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. வந்து
தெற்காசிய அண்டை நாடுகளுடனான மோடியினுடைய பார்வை, அணுகுமுறை, அதில் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
பாகிஸ்தானை பற்றி பார்க்க போனால் வந்து பயங்கரவாத ஊடுருவல்கள் ஒரு விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். சீனாவை பார்க்க போனால் வந்து 2 நாடுகளுடைய ஒரு பவுண்டரி டிஸ்பியூட் வந்து ஒரு பெரிய விஷயம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்க்க போனால் வந்து ஒரு தலைவர்களுடைய ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஒரு உறவே இதுவரைக்கும் இல்லை, இனிதான் தொடங்க வேண்டும். ஸோ மொத்தமாக ஏகப்பட்ட அதை எப்படி கையாள போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இது அவர் ஒரு திறமைசாலி, ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு வியூஸ் உடைய ஒரு தலைவர். ஆனால் இதற்கு முன்னிருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்தை ஒப்பிடும்போது இவர் ஒரு வளைந்து கொடுக்கும் மனப்பான்மை உடையவர் அல்ல. வெளிநாட்டு கொள்கைகளில் வந்து ஒரு 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 வீக்கான ஒரு ஒரு கொள்கையை கையாள மாட்டார் என்று தெரிய வருகிறது.
அந்த தன்மை அல்லது அந்த பிம்பம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா?
10 வருட யூபிஏ மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை அண்டை நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி ஒரு நல்ல முறையில் நடத்தவில்லை. அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு தரவில்லை, இந்தியாவை அவர்கள் சீண்டி பார்த்தார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒரு சில விஷயங்களில் வந்து இந்தியா தன்னம்பிக்கையாக நடந்து நடக்கவில்லை. நியாயமான முறைகளில் சில விஷயங்கள் நடக்க வேண்டியதை இவர்கள் வந்து அதை அழுத்தம் கொடுத்து செய்யவில்லை என்று ஒரு குறைபாடை கூறுகிறார்கள். அந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடந்த தருணத்தில் இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா, ஒரு வலிமைமிக்க இந்தியா, ஒரு கொள்கையை கையாளுமானால் பாதகமாக அது சாதகத்துக்கு உள்ள அறிகுறிகள் வாய்ப்புகள் உள்ளன என்றே சொல்லலாம். ஒரு வீக்கான பாலிசி வைத்துக் கொண்டு உலகத்தை கையாளும் போது வந்து எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காது என்றுதான் கருதுகிறார்கள்.
அந்த பின்னணியை வச்சு பார்க்கிற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவில் மோடியினுடைய பிரசன்னம் என்பது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க?
உண்மையிலே உடனடியாக மாற்றங்கள் வருமா என்று சொல்ல முடியாது. மோடியுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால் வந்து டொமஸ்டிக் நேஷனல் பாலிடிக்ஸ்ல உள்ள சில மாற்றங்களை அவர்கள் அதுல கொஞ்சம் அவர் கொஞ்சம் கவனம் நிறைய செலுத்துவார். இலங்கை மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து அவர் சமயம் எடுத்து படித்து ஒரு ஒப்பீனியனை வந்து அவர் ஏற்படுத்திய போதுதான் அவர் அதை தீவிரமாக கையாளக்கூடும் என்று தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, அவர் வந்து இலங்கை இதுவரைக்கும் செய்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்த சில விஷயங்கள் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று தெரிகிறது. பொதுவாக வந்து இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் செய்யாத தருணத்தில் மோடியினுடைய அரசாங்கம் அதற்கு ஒத்து போகுமா என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. மன்மோகன் சிங் அரசாங்கம் அதற்கு ஒத்து போனது, அவர்கள் சில விஷயங்களை வந்து முயற்சி செய்தார்கள், ஆனால் முயற்சி அதற்கு பயனளிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்துள்ள அரசாங்கம் அந்த மாதிரிப்பட்ட ஏமாற்றங்களை ஒத்துக்கொள்ளாது, சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்யும் என்று தெரிகிறது.
டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தெற்காசியவியல் துறையின் பேராசிரியர் பி சகாதேவன். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசிடம் இந்திய தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இதோ சிலரின் கருத்துக்கள்.
நரேந்திர மோடி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நல்ல இந்தியாவை நல்ல டெவலப்மெண்ட் பாதையில் கொண்டு போவார்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விலைவாசியை குறைச்சி எக்கனாமிக் இதில் நல்லா டெவலப் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கு.
நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டிருக்காரு, அவரை பற்றி எங்களுக்கு அதிகமாக தெரியாது. இருந்தாலும் அவர் சொன்ன வாக்குறுதியை பேப்பரில் பார்த்து தான் இவ்வளோ வாக்குறுதி செஞ்சிருக்கோம். சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாவே முழு திருப்தி அடைஞ்சிடும். அவர் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி நேற்று அந்த இது போட்டிருக்காரு, அதை நிறைவேற்றினாவே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நாடு அவர் சொன்ன திட்டத்தை நோக்கி பிரயாணமாயிடும்.
இந்தியா வந்து இன்னும் முன்னேற்ற பாதையில் நல்லா செல்லணும். அமெரிக்காவுக்கு போகிற இந்தியர்களை விட அமெரிக்காவிலேருந்து இங்கே வர வைக்கிறேன்னு அவர் சொன்னது வந்து நடக்கணும். இந்தியாவை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் வல்லரசு நாடாக மாற்றணும். ஏற்கனவே இருக்கிற மத நல்லிணக்கம் மத ஒற்றுமையெல்லாம் இன்னும் தழைச்சி ஓங்க செய்யணும். எந்த ஒரு கலவரமும் வராமல் பார்த்துக்கணும்.
மக்கள் இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு பாஜக அரசுக்கு ஓட்டு போட்டு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியுடன் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். இது அவங்க உட்கட்சி பூசல் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுன்றது குரோத்துன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. இதை அவங்க சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா ஷைனிங்கிற அந்த ஸ்டோரியை திருப்பி ரிவைவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நரேந்திர மோடிக்கிட்டேருந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அண்ட் ஒரு நல்ல எக்கனாமிக் க்ரோத் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கிட்டேருந்து எந்த மேஜர் வளர்ச்சியும் இல்லை, நிறைய ஊழல் தான் இருந்தது. ஸோ ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஒரு ப்ரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்குறேன்.
நான் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா டெரரிசம்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப லோ லெவல் வரைக்கும் இப்ப டெரரிசம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சென்னைங்கிறது வந்து டார்கெட் பண்ண முடியாத பிளேஸாகவும் ஒரு கல்ச்சர்டு ஒரு ஏரியாவாகவும் நினைச்சிட்டு இருந்த ஒரு ஒரு பிளேஸ்ல வந்து பாம்ப் பிளாஸ்ட் ஆயிருக்குன்னா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. அது வந்து எதிர்பார்க்காத ஒரு இந்தியாவில் இவ்வளோ ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது ஒரு இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. டெரரிசம், எல்லா டெரரிசம், நாட் ஒன்லி டெரரிசம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், நக்சல் அப்புறம் இண்டிவிஜுவல் குரூப்ஸ் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்.
யங்ஸ்டர்ஸோட எதிர்பார்ப்பை மோடி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பு பிளஸ் யங்ஸ்டர்ஸ் கூட எண்ணத்தோட இதை கொண்டு வந்து இது பண்ணுவார் அப்படிங்கறதுனாலதான் பாஜக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு அப்புறமும் வெற்றி பெற்றது வந்து குஜராத் மாதிரி ஒரு இந்தியா பூரா எல்லாம் செழிப்பா இருக்கணும்ங்கிறதுனால. ரெண்டாவது இப்போ அதுல வந்து முக்கியமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த விலைவாசிக்குள்ள கொண்டு வருது. ஏன்னா இப்ப 10 நாளுக்குள்ள திருப்பி பெட்ரோல் விலை, 10 நாளுக்குள்ள திருப்பி கறிகாய் விலை, 10 நாளுக்குள்ள எல்லா விலையுமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒரு பிசினஸ் மோட்டிவா எடுக்காம கண்டிப்பா மிடில் கிளாஸ் மக்கள் அதுவும் கீழ்த்தட்டு மக்களுக்கு விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் மெயின் இது.
அதே போல லைக் ரிலிஜன் வந்துட்டு மைனாரிட்டிஸோ மெஜாரிட்டிஸோ அந்த மாதிரி இல்லாம இஸ் வி பிலீவ் லைக் இஸ் அவர் வந்துட்டு ஃபார் த க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா அவர் நல்லது பண்ணுவாருன்ட்டு.
இப்போ வந்து 280க்கு மேல பாரதிய ஜனதா வந்ததுனால ஒரு சிறப்பானது ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதனால தொழில் வளர்ச்சி பெறும், தொழிற்சாலைகள் நிறைய வரதுனால இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் நமது தேசத்திலேயே உருவாகும். ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளருதுன்னா அதோட அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வீட்டோட பொருளாதாரமும் ஆட்டோமேட்டிக்கா அதுல வளர்ந்துதான் இருக்கும்.
இந்தியர்களின் எதிர்பார்ப்பு இப்படி இருக்க இலங்கை தமிழர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? இதோ இலங்கை தமிழர்கள் சிலரின் குரல்கள்.
வாஜ்பாய் அரசாங்கம் வந்த பொழுது ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்பு அமைச்சராக வந்தால் நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. அதுபோல அமெரிக்காவில் ஒபாமா வெற்றி பெற்ற பொழுதும் தான் பதவிக்கு வந்தால் இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக நடப்பேன்னு சொன்னால் அவரும் செய்யவில்லை. அந்த மாதிரி மோடி இருந்துவிடக்கூடாது. மோடி மிகவும் இலங்கை விஷயத்திலே மிகவும் நியாயமாகவும் இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தித்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் தான் நாங்கள் இலங்கை தமிழர்களாக நாங்கள் விரும்புகிறோம். மோடியின் வெற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இந்த அரசாங்கமாவது தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை வாங்கி தருவோம் என்று தான் மேலே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு சமாதானத்தை நிச்சயமாக பெற்றுத்தருவதில் இந்தியா முனைப்பாக இருக்கணும். இந்தியாவால் அதை செய்யவும் முடியும். தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை பெற்றுத்தருவதற்கு அவர்கள் கூடுதலான முனைப்பு காட்ட வேண்டும் என்று தான் தமிழ் மக்களுடைய எல்லாருடைய விருப்பமாயும் இருக்கிறது. மேலே நாங்கள் இந்த வெற்றி கொண்டு எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான் அவர் சொல்லியிருந்தார் தான் வேண்டால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான நிவாரணம் தான் கொடுப்பதாகவும் இல்லை அவர்களுக்கு தீர்த்துட்டது பெற்றுக் கொடுக்கிறது தான் முனைப்பாக இருப்பினும் அவர் இதை நிச்சயமாக செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம்.
மாற்றம் ஒன்று ஏற்படணும் என்றதுக்காக அவர் இந்தி ஒரு மாற்றம் வந்திருக்கின்ற சந்தோஷப்படுறமே தவிர மற்றபடி எங்களுக்கு எதுவும் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாமத்தான் இருக்கிறது. அங்கே ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டிருந்தால் ஜெயலலிதாவின் ஆதரவு மோடிக்கு தேவைப்பட்டிருக்கும். அதன் மூலம் தமிழ் மக்கள் ஏதாவது எங்களுக்கு ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அது அவருக்கு அங்கே ஒரு அமோக வெற்றி ஏற்பட்டிருந்தமையால் ஜெயலலிதாவின் ஆதரவும் அவருக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன செய்வாரோ என்ற மாதிரி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது.
இந்தியாவிலே புதிய அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்திய மக்கள் இப்போது அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைந்திருக்கிற புதிய அரசாங்கம் நிச்சயமாக நியாயமான தீர்வை பெற்றுத்தரும் என்பதிலே தமிழ் மக்கள் நிறைய நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு காங்கிரஸ் கட்சி போவதற்கு அங்கீகரித்து ஒரு தடையம் அமல்படுத்தப்பட்டு போயிருக்கு. அவர்கள் எங்களுக்காக திணிக்கப்பட்ட ஒரு 13வது திருத்த சட்டத்தில் உள்ளதையாவது அமல்படுத்த சொல்லி அதை கூடி செய்யவில்லை. ஆனால் மூடி வந்தபடியால் அவராவது எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த 13வது சட்டத்தையாவது அமல்படுத்துறதுக்காக உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றுதான் பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி அடைந்த வெளியுறவு கொள்கையில அப்படி செய்ய முடியாம இருந்தால் அதில் ஒரு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி காலத்தில் சேவகரதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய பிரச்சனையை ஓரளவு தினம் தீர்த்துவதற்காக முயற்சி தரதுதான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
இலங்கை தமிழர்களின் எதிர்பார்ப்பு இப்படி இருக்க, இந்தியாவின் புதிய அரசாங்கத்தை அமைக்க இருக்கும் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இயல்பாகவே ஒத்துப்போகக்கூடியவர்கள் என்று இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரியான தயான் ஜெயதிலக்கா பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருக்கிறார். பிபிசி தமிழோசையின் மணிவண்ணனுக்கு தயான் ஜெயதிலக்கா அளித்த நேர்காணலை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
The Sri Lankan president, I must say that he was fully expecting Mr. Modi and he was hoping.
இலங்கை ஜனாதிபதியுடன் பல வாரங்களுக்கு முன்னர் நான் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலேயே மோடி தான் வெற்றி பெறுவார் என்ற முழுமையான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவருக்கு இருந்ததை உணர முடிந்தது. மோடி அரசாங்கம் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் தங்கியிருக்காத அளவுக்கு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. எனவே இந்திய தேர்தல் முடிவு என்பது இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்க மாட்டாது என்றுதான் நான் கருதுகின்றேன். அதே நேரம் அவருக்கு அநேகமாக இது ஒரு நல்ல செய்தியாகவும் வந்திருக்கிறது என்றார் தயான் ஜெயதிலக்கா. இலங்கை ஜனாதிபதி எதற்காக மோடி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்? மன்மோகன் சிங் அரசு இலங்கை விவகாரத்தில் கையாண்ட அணுகுமுறை தொடர்பில் அவருக்கு திருப்தி இல்லை என்பதாலா?
No, I don't think it's about Sri Lanka at all. I think that there was a natural affinity.
இந்த நிலைப்பாட்டுக்கு இலங்கை விவகாரம் தான் காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இருவரும் இயல்பாகவே ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவும் நரேந்திர மோடியும் ஒரே தரையிலிருந்து நெய்யப்பட்ட கொள்கை துணியின் இரண்டு துண்டுகள் என்றுதான் நான் பார்க்கின்றேன். எனவே அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஏன் நபர்கள் ரீதியாகவுமே இருவருக்கும் இடையில் இயல்பாகவே ஒத்த தன்மைகள் காணப்படுகின்றன என்றார் இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரி தயான் ஜெயதிலக்கா. இலங்கையின் SLFP கட்சி இடதுசாரி கொள்கை பக்கம் சார்ந்ததாகவும் அதே நேரம் BJP வலதுசாரி பக்கம் சார்ந்ததாகவும் தானே பொதுவாக பார்க்கப்படுகிறது என்று அவரிடம் சுட்டிக்காட்டிய போது,
Well, unfortunately for Sri Lanka, Sri Lanka never had a domestic equivalent of a Nehru.
துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் நேருவை நேரடியாக பிரதிபலிக்கின்ற உள்ளூர் தலைவர்கள் இருக்கவில்லை. SWRD பண்டாரநாயக்கவை எடுத்துக்கொண்டாலும் கூட அவரது வெளியுறவு கொள்கை அவருடைய பல்கலைக்கழக நண்பர் நேருவுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போயிருந்தது. ஆனால் அவரது உள்நாட்டுக் கொள்கை என்பது BJP பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கொள்கைகளை மிகவும் ஒத்ததாக, அதாவது மத அடிப்படை பெரும்பான்மைவாதமாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒத்த எண்ணம் கொண்ட தேசியவாத வெகுஜன மக்களை வசப்படுத்துகின்ற கொள்கையை கொண்ட ஒருவர் எங்களின் முக்கிய அண்டை நாடான இந்தியாவின் பிரதமராவதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவேற்கிறார். BJP வரவேற்கும் விடயத்தில் இலங்கை மீதான இந்தியாவின் அணுகுமுறை அறவே சம்பந்தப்படவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அதனிலும் பார்க்க இந்த உள்ளுணர்வு சார்ந்த விடயம்தான் மேலோங்கி இருக்கிறது என்றார் தயான் ஜெயதிலக்கா. BJP அரசாங்கத்துடன் இலங்கைக்கு இருந்த கடந்த கால அனுபவங்களை, குறிப்பாக 1999 2004 வரையிலான காலத்தை வைத்து பார்க்கின்ற போது, இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு கலக்கம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையா அல்லது நம்பிக்கை அளிக்கின்ற சூழ்நிலையா ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தமிழோசை வினவியது.
And it all depends on what role President Rajapaksa chooses to play. Is he going to play the role of King Devanampiyathissa?
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சா எந்த பாத்திரத்தை வகிக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் அது அமையும். அவர் மன்னர் தேவநம்பியத்திசவின் பாத்திரத்தை வகிக்க போகிறாரா, அதாவது இந்திய பேரரசின் பிரதிநிதியிடமிருந்து மென்மையான சக்தியாக வந்த செய்தியோடு உடனடியாகவே இணங்கி போனவர் தான் தேவநம்பியத்திச, அந்த பாத்திரத்தை இலங்கை ஜனாதிபதி வகிக்கப் போகிறாரா, அல்லது BJP நம்புகின்ற ராமாயண கதையில் வருகின்ற மன்னன் ராவணனின் பாத்திரத்தை வகிக்கப் போகிறாரா? இந்த இரண்டு தெரிவுகளும் ராஜபக்சவிடமே இருக்கின்றன. கதை இரண்டு பக்கமாகவும் அமையலாம். மஹிந்த தேவநம்பியத்திசவின் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தால் மோடிக்கும் மஹிந்தவுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவே தீர்மானிக்கின்ற விடயமாக மாறும். ஆனால் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கோ அல்லது அதே நேரம் இலங்கைக்கு பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு தொடர்புகள் குறித்து இந்தியாவுக்கு இருக்கின்ற கலக்கங்களை தீர்ப்பதற்கோ இலங்கை ஜனாதிபதி தயங்குவாரானால் அதற்கான விலையை அவரே கொடுக்க வேண்டி வரும். மோடியின் BJP ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கத்தைப் போலவோ ஏன் வாஜ்பாய் தலைமையிலான பழைய BJP அரசாங்கத்தைப் போலவோ பொறுமையை கடைபிடிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றார். இறுதிப்போர் காலத்தில் ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கையின் பிரதிநிதியாக செயற்பட்ட தயான் ஜெயதிலக்கா.
அது ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பான செவ்விகள் அனைத்தின் விரிவான ஒலிவடிவங்களும் BBC தமிழோசையின் இணையதளத்தில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
போக்கோ ஹராம் இஸ்லாமிய ஆயுத குழுவினரின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பது தொடர்பில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வரும் மாநாட்டில் அந்த ஆயுத குழுவினர் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க பிராந்தியங்களுக்கு ஓர் அச்சுறுத்தல் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. கேமரூனின் வடக்கே சீன சாலை கட்டுமான தொழிலாளர்கள் தங்கியிருந்த முகாம் ஒன்றில் நடந்த தாக்குதலை அடுத்து அங்கிருந்த சீன தொழிலாளர்கள் 10 பேரை காணவில்லை.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.